இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு காயினின் ஆலோசனை அல்லது துன்மார்க்கனுடைய ஆலோசனை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வழிபீடத்திலிருந்து தேவனுடைய நியாய தீர்ப்பு தொடங்கி இருக்கிறது. நான்காம் தூதன் எக்காலம் ஊதி இருக்கிறான். இன்னும் வரப்போகிற 5, 6, 7 தூதன் ஊத போகிற நாட்களிலே ஐயோ ஐயோ என்கிற சத்தம் கேட்கப்பட போகிறது. அது குறிப்பாக காயினுடைய சந்ததியில் இருக்கிற அநேகருக்கு அந்த சத்தம் போடுவார்கள். அநேக நீதிமான்கள் அதை கேட்பார்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபேலுடைய இரத்தப்பழி விசாரிக்கப்படுகிறது. அப்போ ஆபேலை கொன்ற காயினுக்கு தான் ஆண்டவர் முதலாவது ஒரு அடையாளத்தை போடுறார். அப்போது காயின் ஒரு ஆலோசனை வந்து முதல்ல சொல்லியிருக்கிறான். அதை கேட்காதனால ஆபேலை கொண்டு இருக்கிறான். கொன்னதுனால ஆண்டவர் விசாரித்து ஆண்டவர் அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அவன் வந்து கேட்குறான், எனக்கு சாபம் ரொம்ப குழிதாக இருக்குதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் அவன் மேலே ஒரு அடையாளத்தை போட்டார். மனுஷன் யாரும் காயினை கொல்ல மாட்டான். காயினை கொள்வது யாருன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கா தெரியுமா காயின் எப்படி அவனுடைய முடிவு எப்படியா இருக்கும்? அது எப்படி காயினை கொள்ளாதபடி ஆண்டவரோட அடையாளத்தை போட்டிருக்கார். அவன் எங்கே போனாலும் தாராளமாக போயிட்டே இருப்பான். அப்போது அந்த காயினுடைய அடையாளத்தை பார்த்து காயினுக்கு அவன் மேலே அடையாளம் இருக்குது என்னமாங்கிறது அவனுக்கு தெரியுமா என்னமே தெரியல. ஏன்னா முதல் காயினுக்கு தெரியும், அதுக்கு அடுத்த வர்ற சந்ததிக்கு தெரியாது. ஆனால் ஆபேலுடைய சந்ததியில் இருக்கிறவெல்லாம் அந்த காயினுடைய அடையாளத்தை ரொம்ப கவனமாக கண்டுபிடிச்சிடுவான். அது 2-3 காரியம் காயின் செய்கிறான். அதை வச்சு வேதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய ஆவியில் நிலைத்திருந்து இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, காயினுடைய அடையாளத்தை ஆபேலுடைய சந்ததி ரொம்ப நுணுக்கமாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இப்போ நம்ம கேள்வி கேட்டேன், என்ன கேள்வி
கேட்டேன்,
காயின் எப்படி சாவான்? ஆனால் யாரும் கொல்லக்கூடாதுன்றார். எப்படி தான் சாவான்? அது எப்படி ஆண்டவர் சாகடிப்பார்? சோத்திரம். காயினை யாரும் சாகடிக்க மாட்டாங்க. இவன் வந்து தன்னுடைய ஆலோசனையை ஆபேலுடைய சந்ததிகிட்ட சொல்லுவான். அவன் திரும்ப அதே பலியை தான் கொண்டு போய் ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு போவான். அப்படி கொண்டு போகிற சமயத்தில் பலிபீடத்தில் ஒரு தூதன் இருக்கிறான். அந்த தூதன் காயினை கொள்ளுவான். காரணம், ஆபேலுக்கு அப்புறம் அநேக ஆட்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாங்க, பலிபீடத்திற்கு வருவாங்க. அப்போ அநேக காயின்களும் வருவாங்க. அப்போ அந்த மாதிரி காயின்கள் வந்து ஆபேலை கொள்ளாதபடி ஆண்டவர் பலிபீடத்துக்கு ஒரு பிரமாணத்தை உருவாக்கிட்டார். பலிபீடத்தை தொடுக்கிறதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். எந்த நிலைமையில் போனாலும் சரி, அவன் நல்லவனாக போனாலும் அவனை பரிசுத்தமாக்கும். முரட்டாட்டம் பண்ணிட்டு போனாலும் அவனை பரிசுத்தமாக்கும். ஆனால் அவன் அடையாளமாக மாறிடுவான். தாத்தா அபிராம் கோரகு மாதிரி முரட்டாட்டம் பண்ணிட்டு போனாலும் அங்கே போனால் அது பட்சிக்கப்படுவார்கள். அப்போ அவங்க அடையாளமாக இருக்கிற புருஷர்களாக மாறுவார்கள். அப்படி வந்து அநேக காயின்கள் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்காக பலி செலுத்துவதற்கு மிகவும் உற்சாகத்தோடு எங்கள் பலி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி வருகிற சமயத்தில் பலிபீடத்தில் ஒரு தூதன் இருக்கிறான். அல்லது பலிபீடமே அவர்களை நியாயந்திருக்கும். ஆதியாகமம் 4:3-8 வாசிப்போம். போதும். இங்கே காயின் தன் சகோதரனோடு வயல்வெளியில் இருக்கும்போது பேசினான். இதுதான் காயினுடைய ஆலோசனை. அப்படின்னா துன்மார்க்கனுடைய ஆலோசனை. அந்த ஆலோசனையை ஆபேல் ஏற்றுக்கொள்ளாதனால அவனை கொலை செய்தான். ஒரு சமயம் ஆபேல் ஏற்றுக்கொண்டிருந்தானா, அவன் செத்துருக்க மாட்டான். அப்படின்னா காயின் செலுத்தபடியே அவனும் செலுத்த வேண்டியது வந்திருக்கும். ஆமாம், அதனால் அவன் எதிர்த்து நின்றான். அப்படி இந்த காயின்களை எங்கே பார்க்கலாம்னா, வயல்வெளியில் இருக்கும்போது இந்த காயினை கண்டுபிடிக்கலாம். காயினுடைய அடையாளம், பல அடையாளம் இருக்குது. அதில் முதல் அடையாளம், காயின்கள் அல்லது காயினுடைய சந்ததியில் இருக்கிறவங்க வயல்வெளியில் இருக்கும்போது ஆலோசனை சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், எழுத்தின்படி என்ன அர்த்தம், வசனத்தில் வயல்வெளியில் இருக்கும்போது பேசினார். இப்போ ஞான அர்த்தத்துக்கு வருவான். ஊழியத்தில் இருக்கும்போது நிறைய அட்வைஸ் பண்ண வருவாங்க. ஊழியை இப்படி செய்யணும், ஊழியை அப்படி செய்யணும், நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கணும், நீங்கள் இவங்களுக்கெல்லாம் ஜபம் பண்ணணும், நீங்கள் செய்கிற ஊழியா இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊழிய அழைப்பு இருக்குதோ என்னமோ தெரியாது. ஆனால் ஊழியக்காரங்களெல்லாம் மேய்க்கிறதுக்கு வருவான். நிறைய பேர் காயினாக இருந்துட்டு ஆபேல்னு பேர் வேற வச்சுக்குவான் மறைக்கிறதுக்கு. ஆனால் அவன் காயின், ஆனால் பேர் என்னன்னு வச்சுக்குவான், ஆபேல்னு வச்சுக்குவான். அப்படியாக ஊழியத்தில் நிறைய அட்வைஸ் பண்ணுவான். அந்த அட்வைஸ் எல்லாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யார் சொன்னாலும் கேட்க சொல்லியிருக்கார், ஆலோசனை கேளுன்னு இருக்காரு, ஆலோசனை தள்ளாதுன்னு இருக்கார். ஆனால் அந்த ஆலோசனை எல்லாம் வேதத்தின் அடிப்படையாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். வசனம் இந்த மாதிரி இருக்குது, இந்த வசனம் எப்படி இருக்குது, இந்த வசனம் எப்படி இருக்குது, அதனால் நீங்கள் இப்படி ஊழியம் செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்மளை நாம் திருத்திக்கலாம். அப்படியாக வேதத்தில் இருக்கிற ஆலோசனை சொல்ல மாட்டாங்க, அவங்களாம் கண்டுபிடிச்ச ஆலோசனையை சொல்லுவாங்க. ஏன்னா அவன் பலி எடுத்துகிட்டு போனது எப்படி, நிலத்தின் கண்ணிகளை தான் எடுத்துகிட்டு போனான். எடுத்துகிட்டு போகும்போது முதல்ல பலி செலுத்துனது காயின், அதை ஏற்றுக்கொள்ளலைங்கும் போது அவன் முகநாடி முதல்ல வேறுபட்டுருச்சு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பலிபீடத்தில் வந்து உன்னுடைய பலி ஏற்றுக்கொள்ளலனாலும் பரவாயில்ல, நீ அதை பற்றி கவலைப்படாத. ஒருத்தன் பலி செலுத்து காயின் பலி செலுத்துறதுக்கு போயிருக்கிறான், அவன் பலி ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் பலி ஏற்றுக்கொள்ளப்படலை, அதனால் உன்னை நான் சபிக்கிறேன், உனக்கு நியாய தீர்ப்பு அனுப்புறேன்னு சொன்னாரா, இல்லை பரவாயில்ல, பலி ஏற்றுக்கொள்ளப்படலைனாலும் பரவாயில்ல, ஆனால் இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்குது உனக்கு, நான் நல்ல ஒரு ஆலோசனை சொல்கிறேன். ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் காயின் ஆபேல் இவங்களுடைய எல்லா சம்பவத்தையும் எடுத்து பார்த்தாச்சுன்னா ஆண்டவர் 8 கேள்விகளை கேட்குறார் இந்த இந்த குடும்பத்துக்கிட்ட மட்டும். அதில் ஒரு கேள்வி, உன் முகநாடி வேறுபட்டது என்ன, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று. காயினுடைய 2 கேள்வியை கேட்குறார் ஆண்டவர். உன்னுடைய பலி ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா நான் உன்னை சபிக்கல, உன்னை ஒன்றும் பண்ணல, நீ இந்த மாதிரி ஆயிட்ட, ஆனால் நீ ஒன்று பண்ணு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செஞ்சால் நல்லது தான் உனக்கு மேன்மை கிடைக்கும். நீ நன்மை செய்யாமல் இருக்கும்போது பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். இது பல வேதாமத்தில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாவம் உன் வாசப்படியிலே படுத்திருக்கும். அப்படின்னா உன்னுடைய பாவம் உன்னுடைய இறுதி வாசப்படியிலே படுத்திருக்கும். அந்த பாவம் வந்து அந்த பாவத்தினுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். நீ எப்படி அந்த பாவத்தை வச்சிருக்கிறையோ அந்த மாதிரி தான் அந்த பாவம் உங்கள்கிட்ட இருக்கும். ஆமாம், நீ வந்து அதை ஆண்டு கொள்ளைனா நீ அதிகாரியாக இருப்ப, நீ அதிகாரியாக இருக்காம பட்சத்தில் அந்த பாவம் உன்னை ஆண்டு கொள்ளும். அதனால் என்ன பண்ணு, அந்த பாவத்தை நீ பலி செலுத்து. இறுதியை வாசப்படியாக தான் இருக்குது, இன்னும் உள்ளே வரல. இன்னும் பைபிளில் தெளிவாக போட்டிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பலிமிருகம் வாசப்படியிலே கட்டப்பட்டிருக்கிறது, நீ அதை பலி செலுத்தினா நீ அதை ஆண்டு கொள்வாய். நீ பலி செலுத்தாமல் இருக்கும்போது அது உன்னுடைய இருதயத்துக்குள்ளே வரும், அது உன்னை ஆட்சி செய்யும், எது உனக்கு நல்லது. காயின் வந்து இந்த ஆலோசனையை கேட்கல, கேட்காதனால என்னாச்சு, அந்த பாவம் அவனுடைய இருதயத்துக்குள்ள வந்துச்சு, அது அவன் ஆட்சி செஞ்சது. அப்போ ஆண்டவர் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறார். அப்போ நம்மளுக்குள்ளே வந்து நம்முடைய பழி காணிக்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற சமயத்தில் நம்முடைய தீமையை நாம் பலி செலுத்தினோம்னா அந்த தீமை நன்மையாக மாறும். அப்போ அந்த தீமை நம்மளை ஆதிக்கம் பண்ணாது. அப்போ நம்ம முகநாடி வேறுபடாது, நம்மளுக்கு எரிச்சல் வராது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவத்திலேருந்து மேலே மேலே வரும் பொழுது நம்ம வந்து நல்ல பலியை ஆண்டவருக்கு செலுத்துறதுக்கு போகலாம். ஆனால் காயின் இந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளாமல் ஆபேல்கிட்ட இவனுடைய ஆலோசனை சொல்லியிருக்கான். சொல்லும்போது காய் ஆபேல் கேட்காதனால அவனை கொண்டுட்டான். அப்போ ஆபேல் கொண்டதுக்கு காரணம் அல்ல, காயின் ஆபேலை கொண்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று யோவான் 3:12-15 வரை. ஒன்று யோவான் 3:12-15 வரை. இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, பொல்லாத நாள் உண்டாயிருந்து தன் சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்கிறான். ஆபேலை கொலை செய்கிற சமயத்தில் காயின் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய ஆத்மாவையும் கொலை செய்கிறான். அங்கே கொலை நடக்கும்போது இவனுடைய ஆத்மாவும் அங்கே சாகுது. காயின் அண்ணன் ஆபேல் தம்பி, காயின்னா சரீரம், தம்பினா ஆவி ஆத்மா. இப்படி அப்ப எதனால அவன் கொள்றான், சரீரத்தினுடைய கிரியைகள் பொல்லாததுங்கிறது இவனுக்கு தெரியுது. ஆவி ஆத்மாவுடைய கிரியைகள் நீதியின் கிரியைகள் தெரியுது, அவன் மனசாட்சியே சொல்லுது. அப்போ மனசாட்சி சொல்றது நீதியும் உண்மையும் சொல்லுது, ஆனா மாம்சம் என்ன சொல்லுது, நான் இப்படித்தான் இருப்பேன் சொல்லுது. அதனால காயின் பாவ பிரமாணம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த நீதியின் கிரியைகளை கொலை செய்து விட்டது. அப்படின்னா காயினே தன்னை கொலை செய்து விட்டான், தன்னுடைய ஆத்மாவை கொலை செய்து விட்டான். 14 நாம் வாசிக்கிறோம், நம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி நித்திய நீங்கி அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டு இருக்கிறான். அப்படின்னா நம்முடைய நெருங்கிய சகோதரனான நம்முடைய ஆத்மாவை பகைத்தால் நம்மளிடத்தில் தேவனுடைய அன்பு இல்லை. நாம் சகோதரனாய் ஆத்மாவை நேசித்தால் நாம் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். அப்போ தன் மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, தன்னுடைய ஆத்மாவை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. ஆனால் இந்த காயின் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஆத்மாவையே பகைக்கிறான். அப்படி நாம் நம்முடைய ஆத்மாவை நேசிக்கும்போது அதுக்கு தேவையான சாப்பாடு கொடுத்து அதுக்கு தேவையான காரியங்களை செய்யும்போது நம்முடைய ஆத்மா வளரும், சரீரம் அமைதியாக இருக்கும், அல்லது பாவ பிரமாணம் ஜெயம் கொள்ளும். அப்போ நம்ம ஆத்மாவை கவனிக்காமல் இருந்தோம்னா பாவ பிரமாணம் தான் நம்மளை ஆதிக்கம் செய்யும், நீதியின் பிரமாணம் சாகும். அப்படி நாம் சகோதரனை நேசிக்கணும். உலகத்திலேயே மேலான அன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் மேலான அன்பு இல்லை. உலகத்துக்கு என்னென்ன காரியத்துக்கோ போய் அடிபட்டு செத்துருவான், நிலத்தகராறுக்கு போவான், சொத்து தகராறுக்கு போவான், இப்படி பலவிதமான காரியங்களுக்கு போய் தலையிட்டு தன்னுடைய ஜீவனை இழந்துருவான். ஆனால் யாராவது தன்னுடைய ஆத்மாவுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்குறவங்களாக இருந்தால் அதுதான் உண்மையான அன்பு. அப்படியாக காயின் வந்து தன்னுடைய ஆத்மா சொல்ற கிரியைகளை ஏற்றுக்கொள்ளாம தன்னுடைய மாம்சத்தின் கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு காயின் தன்னுடைய ஆத்மாவையே கொலை செய்கிறான். சங்கீதம் 1:1-6 எல்லாம் துன்மார்க்கர் துன்மார்க்கர்னா கிறிஸ்தவங்க யாரை நினைச்சுக்கிறாங்கன்னா புறஜாதியில விக்கிரகாரக்காரங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்கள ஜெயில இருக்கிறவங்கள தான் துன்மார்க்கன்னு சொல்லி கிறிஸ்தவங்களுடைய எண்ணம் எல்லாம் அதுதான். கிறிஸ்தவங்களுடைய எண்ணம் என்னன்னா எல்லா நீதிமான்கள் தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ஆண்டவருடைய வசனத்தை அறியாதவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாருமே பாவிகள்னு சொல்றாரு. எல்லாம் பாவிகள். துன்மார்க்கன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய பிரமாணத்தை தெரிஞ்சு அதுக்கு கீழ்ப்படியாம முரட்டாட்டம் பண்ணி அவன் தேவனுடைய பிரமாணத்துக்கு இணையான பிரமாணத்தை உருவாக்கி நான் இந்த பிரமாணத்தின்படி தான் நடப்பேன், மற்றவங்களும் இந்த பிரமாணத்தின்படி தான் நடக்க வேண்டும் என்று தீவிரமாக இருக்கிறவர்கள் தான் துன்மார்க்கர்கள். அதனால சங்கீதத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம், துன்மார்க்கக்கூடிய ஆலோசனை நடவாமலோ. அப்படின்னா துன்மார்க்கக்கூடிய ஆலோசனையை கேட்கலாம், அதில் தேவனுடைய ஆலோசனை இருந்தாலும் இருக்கலாம். அதனால கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, கேட்டால் தானே தெரியும். அப்போ நம்மளுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தால் மட்டும்தான் இது துன்மார்க்கனுடைய ஆலோசனையா தேவனுடைய ஆலோசனையான்னு தெரியும். அப்போ ஆவிகளை பகுத்தறிகிற வரம் நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பகுத்தறியணும் துன்மார்க்கனை என்னென்ன ஆலோசனை சொல்கிறான், அவனுடைய அடையாளம் என்ன, தேவனுடைய வசனத்திலிருந்து சொல்கிறானா தன்னுடைய சொந்த காரியத்திலேருந்து எடுத்து சொல்கிறானா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டு நடக்கணுமா வேண்டாமான்ங்கிறது யார் முடிவு பண்ணுறது, அவங்கவுங்க தான் முடிவு பண்ணுறது. அதனால துன்மார்க்க என்ன பண்ணுவான், ஆலோசனை சொல்லும்போது நம்ம கேட்டுகிட்டே இருக்கும்போது அவன் என்ன நினைப்பான், பரவாயில்ல நம்ம சொல்கிறது நல்லா எடுப்படுது, ஆவியல் என்ன பண்ணுவான் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஆவியலுக்கு நடந்த கதை என்னன்னு தெரியும், இவங்ககிட்ட எதிர்த்து நிற்கிறதுக்கு போனால் இவன் என்ன வேலை பண்ணுவாங்கிறது தெரியும். அதனால் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பான், எதிர்த்து பதிலொன்னும் பேச மாட்டான். எல்லாம் கேட்டு சரி பிரதா நல்லா இருக்குது ஆண்டவர் உங்கள் ஊழிய அழைப்பின்படி நீங்கள் செய்யுங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஊழிய அழைப்பு கொடுத்துருக்காரு, எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்துருக்காரு, அதனால ஆண்டவர் எங்களை அழைச்சபடி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குஸ்ட்ராய் மத்தியில் ஊழியம் குஸ்ட்ராய் மத்தியில் போவான், எய்ட்ஸ் ஊழியம் செய்கிறவன் எய்ட்ஸ் ஊழியம் மத்தியில் போவான், அப்படி ஒவ்வொருத்தரும் ஊழியத்தில் போவாங்க. ஆனால் துன்மார்க்க என்ன பண்ணுவான், அவனுடைய சொந்த கருத்துக்களை அதில் கொண்டு வந்து நிலைப்பான் உண்மையாக ஊழியம் செய்கிறவங்கிட்ட. ஆனால் தேவனுடைய ஆவியில் நிலைத்திருந்து தேவனுடைய வசனத்தை பகுத்தறிகிறவர்கள் துன்மார்க்கிய ஆலோசனைன்னு சொல்லி கேட்டுட்டு அதன்படி நடவாமல் தேவனுடைய ஆவியின்படி நடந்து அவங்க முன்னேறுவாங்க. அப்புறம் பாவிகளுடைய வழியில் இல்லாமல், பாவிகள் நிற்கிற இடத்துல கண்டிப்பாக நிற்கக்கூடாது. இப்போ போல் ஜெயிலில் போயிட்டு மிஸ்டர்ஸ் பாஸ் போட்டு அங்கே போய் ட்ரைவில் லைனாக நின்றுட்டு இருந்தால் என்ன நினைப்பான், ஓ இவங்க அண்ணனா தம்பி யாரோ உள்ளே இருக்கிறாங்க அதான் பார்க்குறக்கு வந்திருக்காரு, அங்கே போய் நிற்கக்கூடாது. அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது. அதான் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமல், இங்கே நிற்கிறது ஒரு இடம் போட்டிருக்குது, உட்காரதுக்கு ஒரு இடம் போட்டிருக்குது. உட்காரது எங்கே பரியாசம் பண்ணுறாங்க, எல்லாம் உட்காந்தா பரியாசம் பண்ணுவாங்க, நடந்துக்கிட்டு யாரும் பரியாசம் பண்ண மாட்டான். டீ கடை பெஞ்சில் ட்ரெயினில் பஸ்ஸில் அப்படி வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரம் இருக்குதுன்னு ட்ரெயின் போக 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னா ஆளுக்கு ஒரு ஜோக் அடிப்பான். அந்த மாதிரி இடத்துல உட்காரக்கூடாது. அப்படி இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து, முதல்ல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், பிரியம் வந்தால் தான் எல்லாமே வரும். அதே என்ன எப்போ பார் இது கேட்டு கேட்டு நியாயப்பிரமாணம் பாவ பிரமாணம் அந்த பிரமாணம் இந்த கேட்டு கேட்டு சலிச்சே போச்சு அப்படின்னு நிறைய பேர் இருப்பான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கிவான். படிக்கிறது என்னமோ கொஞ்சமாக தான் இருப்போம், ஆனால் சிந்திக்கலாம், எப்போ வேணாலும் தியானிக்கலாம், போகும்போது வரும்போது தியானிக்கலாம், ஆனால் படிக்கிறது ஒரு 10 நிமிஷம் காமன் நேரம் இருந்தாலும் அதையே சிந்திக்கணும். ஆடு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் நாலு வரைக்கும் மேயும், மேய்ஞ்சதுக்கப்புறம் என்ன அதை கட்டி போட்டு உட்கார வச்சிட்டோம்னா அது காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு திரும்பி எடுத்து அரசப்படும். அதனால தான் ஆடு மாடு பலி செலுத்துகிற முறையிலும் ஆண்டவர் வச்சுருக்காரு. ஏன்னா அது அசைப்படுற பிராணி, மனுஷன் அசைப்படுறதில்லை, அசைப்படாமல் என்ன பண்ணுவான், என்ன சொன்னாலும் கேட்டுக்குவான், ஆமாம் ஆமாம்பா, அது சிந்திக்கவே மாட்டான். அப்படி தேவனுடைய பிள்ளைகள் அசை போடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நன்மை தீமையை சிந்திச்சு தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் வாசித்தாலும் போதும், 5 நிமிஷம் வாசித்தாலும் போதும், அதுவும் நம்முடைய மனசில் ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நம்ம சிந்திச்சோம்னா போதும், அதில் நம்மளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவன் எப்படிப்பட்ட மனுஷன் கேட்டிங்கன்னா நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு தண்ணி எப்பவுமே அந்த மரத்துக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு நேராக இந்த வேர் போகணும். அப்படின்னா வேர்னா மூலோபதேசம், அந்த மூலோபதேசம் தண்ணியை நோக்கி, தண்ணியை நோக்கின்னு என்ன அர்த்தம் சார் சொல்கிறது, ஆல்கி தண்ணியை நோக்கி வேர் போகிறது, நித்திய ஜீவ வார்த்தைகளை நோக்கி, தேவனுடைய வார்த்தைகளை நோக்கி விட நித்திய ஜீவ வார்த்தைகளை நோக்கி அது 6 மாதிரி போயிட்டே இருக்குது. நித்திய ஜீவ வார்த்தைனா ஜீவநதி, இந்தியாவில் எவ்வளோ எத்தனை நதி இருக்குது யாருக்காவது தெரியுமா? ஜீவநதின்னு என்ன இல்லை ஜீவநதினா அது இல்லை ஜீவநதினா எந்த நாளும் வத்தாத நதி, அதான் ஜீவநதி. எந்த வெயில் காலத்திலையும் மழை காலத்திலையும் வத்தாது. கங்கை யமுனா காவேரி இல்லையே, அங்க மேல தொடங்குற இடத்துல இருந்துட்டு தானே இருக்குது, இங்க வரல, அங்க இருக்குதே, அவங்க அங்க பிடிச்சி வச்சிருக்காங்களே. அதே மாதிரி நித்திய ஜீவ வார்த்தைகள் என்னைக்குமே இருக்கு, அழியாம இருக்கிற வார்த்தைகள் அங்க நோக்கி நம்முடைய வேர் அப்படின்னா நம்முடைய இறுதி எண்ணங்கள் அதை நோக்கி பயணம் செய்யணும். அப்பதான் நம்ம மரம் பச்சையா இருக்கும். அப்படி இருந்து தன் காலத்தில் தன் கனியை தந்து, 5 வயசுல 1வது படிக்கணும், 6 வயசுல 2வது படிக்கணும், 10 வயசுல 4வது படிக்கணும், அப்படியே இருக்கணும். அப்போதான் வந்து தன் காலத்தில் தன் கனியை தந்துன்னு அர்த்தம். அதனால் தன் காலத்தில் நிறைய கொடுக்காம 25 வருஷத்தில் 30 வருஷத்தில் +2 படிக்கிறதுக்கு போனால், +2 படிக்கிறவங்க எல்லாம் 16 வயசு 17 வயசு 18 வயசில் இருந்து எக்ஸாம் எழுதிட்டுருப்பாங்க. 1 வருஷம் 2 வயசு போயிடலானாலும் 19-20 வயசில் இருக்கும். 20 வயசுக்காரங்க பரிச்சு எழுதும்போது 35 வயசில் ஒரு ஆளை உட்காந்து எழுதிட்டு இருக்கான், என்ன இவ்வளோ பெரிய ஆள் பரிச்சு எழுதி வந்திருக்காருங்க. அப்பாவும் பையனும் சில டைம் ஒன்றா உட்காந்து எழுதுவாங்க, ஏன்னா ப்ரொமோஷனுக்கு வேண்டி. ஆமாம், அப்போ அதில் பிரயோஜனம் இருக்காது. அப்படி தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து எந்த அளவுக்கு நாட்கள் இருக்குதோ அது அந்த அளவுக்கு உண்டான முன்னேற்றம் இருக்கணும். இன்னைக்கு முன்னேற்றம் இல்லாமல் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்களோ அதே நிலைமையில் அதோட பின்னால் தான் போயிட்டுருக்காங்க. அப்படி தன் காலத்தில் தன் கனியை கொடுக்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறான் பாவம். கனி இல்லைனாலே கனி இல்லாத மரத்தை வெட்டணும்னு தான் ஆண்டவர் பிளான் பண்ணியிருக்கார். தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இலை உதறதுன்னா என்ன அர்த்தம்? இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலைகள் நிறைய இருக்குது, இலையெல்லாம் விழுந்து போச்சு. எது ஞாபக சக்தி இல்லை, இலைனா என்ன அர்த்தம்? இலை ஒரு மரத்தில் நிறைய இலை இருக்கும், அப்போ இலை நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் ஞானம் உள்ள வார்த்தைகள், ஏழைனா வார்த்தைகள், மரத்துக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கும். ஒரு வசனத்தை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருந்தால் தான் அந்த கருத்தை வந்து வியாக்கியானம் பண்ண முடியும். சிங்கப்பட்டு இவ்வளோ நாள் ஆச்சு, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு பேச சொன்னால், ஜபம் பண்ண சொன்னால், பைபிள் படிச்ச சொன்னால், இல்லை இலை ஊந்து போச்சு, ஏன்னா அங்கே வாசிக்கிறதே இல்லை. இலை என்னமோ இருந்தது, இப்போ ஒன்றுமே இல்லை, இலை ஊந்து போச்சு, எல்லாம் பழுத்து 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 உழுந்துடுச்சு, திருப்பியும் முளைக்கல. ஆனால் நல்ல மரம்னு என்ன பண்ணா, வருஷத்துக்கு ஒரு தடவை இலையை உளுத்துட்டு புது இலையாக முளைச்சிரும். அப்படின்னா ஒவ்வொரு காலத்திலையும் தேவனுடைய வசனங்கள்லேருந்து இது அன்னைக்கு இருந்த வெளிப்பாடு, இது இன்னைக்கு இருந்த வெளிப்பாடு, இது இன்னைக்கு இருக்கிற தேவனுடைய காரியம், இது புதிய புதிய காரியம் அப்படின்ட்டு தங்களுடைய அறிவில் வந்து முன்னேறிட்டே இருக்கணும். அப்படின்னா நாலேஜை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் அன்னைக்கு என்ன வியாக்கியானம் சொன்னாங்களோ அதே வியாக்கியானம் இன்றைக்கி வரைக்கும். அது பத்தாவதுக்கு காயின் என்ன ஆலோசனை சொல்லுவாங்க கேட்டிங்களா, நாயை வீட்டில் வளர்த்துக்கூடாதுமா, ஏன்னா இவனே நாய் தான், ஏன்னா நாய் வளர்த்தா தேவத்தில் வரமாட்டாங்களாம்மா. அந்த நாயினுடைய சுபாவம் மனுஷங்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இவன் அந்த எழுத்தின்படியாக நியாயம் பிடிச்சிட்டான், அவன் இதுதான் வேலை, இவனுக்கு வேலையே தான். அப்படி வெள்ளையும் வெள்ளையும் போடணுமா, உள்ளே அழுக்காக இருக்கும், நல்லா வெள்ளையும் வெள்ளையும் போட்டான் ஏசியா சொல்கிறான், உள்ளே வந்து சீல் புதுக்கப்படாமல் உச்சந்தளம் முதல் உள்ளங்காரம் வரைக்கும் நாடுது, பண வாய்ப்பு இல்லை, எல்லாம் மேல் பூச்சா தான் பூசுகிறான், மேலே வெள்ளத்துலையும் போட்டுக்கிட்டு மேல் பூச்சா பூசிகிட்டு இருக்கிறான், கொதிக்கிற ரணமாக இருக்குது, புறஜாதி பக்கத்தில் வரமாட்டேங்கிறான். ஆ, இவங்கிட்டே உலக நாத்தமே, நம்ம போனால் நம்மளே எந்த மாதிரி ஆக்கிடுவான்னு பயந்துட்டுருக்கிறான். அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையில் நினைத்திருக்கிறவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நிறைய பேர்த்துக்கு நிறைய காரியம் வாய்க்காமல் போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவருடைய வார்த்தையிலிருந்து அந்த காரியங்கள் இல்லை, அதனால தான் வாய்க்காமல் போகுது. துன்மார்க்கர் அப்படி இல்லாமல் காற்று படக்கறிக்கும் பதரை போல் இருப்பார்கள். துன்மார்க்கு என்னன்னா பதர், கோதுமை மணிக்கும் பதருக்கும் வெளியே பார்த்தா வித்தியாசமே தெரியாது, நெல்லுக்கு நல்ல நெல்லையும் கட்ட நெல்லையும் பார்த்தா தெரியாது. காத்துல அழைச்சா பாதிக்குமே தெரியும், நல்லா கண்டுபிடிக்கணும், தண்ணிக்குல போட்டா போதும், நல்ல நெல்லாம் கீழே போயிடும், மத்தெல்லாம் நான் வந்து நல்ல நெல் இல்லைன்னு எல்லாம் மேல வந்து தூத்துவாங்க போயிடும். தூத்தும் போது போகாம இருக்கிறது கொஞ்சம் இருக்குது. வித நெல்ல எடுக்கிறது எப்படி, வித நெல் எடுக்கிறது தண்ணிக்குல போட்டுதான் எடுப்பான். வித நெல்ல தண்ணிக்குள்ளே போட்டானா போதும், நல்ல நல்லா வளைஞ்சிருக்கிறதெல்லாம் தண்ணியில் கீழே போயிடும், மேலே இருக்கிறத எடுத்து தான் ரைஸ் மில்லில் போட்டு அரிசியாக நம்மளுக்கு வருது. அவன் வித நெல் கீழே இருக்கிறத அவன் எடுத்து வச்சுக்கான் விவசாயி. அப்படி ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கு தான் போதும், தெரியும் என்னான்னு, அவன் அமைதியாக கீழே போயிருக்கானா இல்லை மேலே வந்து தத்தளிக்கிறானான்ட்டு. அப்படி துன்மார்க்கர் வந்து பதரை போல் இருப்பாங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆனால் தேவனுடைய ஆவியிலையும் தேவனுடைய வார்த்தையும் வரும்போது அவன் மிதந்து வெளியே போயிடுவான், அல்லது காற்றுல பறந்து போயிடுவான். நீதிமான்கள் அமைதியாக இருப்பாங்க. துன்மார்க்கனுக்கு நியாய தீர்ப்பே கிடையாது, துன்மார்க்கர் நியாய தீர்ப்பு இல்லை, ஏன்னா அவன் செய்கிற காரியத்துக்கு பூமியிலேயே ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பாவிகள் நீதிமான்கள் சபையில் நிலை நிற்பதில்லை. அப்போ நீதிமான்களுடைய சபையில் பாவிகள் வந்து இருக்க முடியாது, ஆனால் இவன் பேசுகிற வார்த்தைக்கும் அவன் பேசுகிற வார்த்தைக்கும் புரியாது. தேவன் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்குடைய வழியோ அழியும். காயினுடைய வழி கண்டிப்பாக அழியும். நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரம் 10-22 வரை. மாறுபாடுகளின் பதிவு மாறுபாடான பாதைகளிலும் போன காலம் வழிகளில் நடக்கும் போது
அதிகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரசனிக்கு தப்பிக்கப்படுவாய். அவருடைய வீடு மரணத்திற்கும் அவருடைய பாதைகள் மருத்துவத்திற்கும் சாய்கிறது. அவரிடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புவதில்லை, ஜீவபாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமன்றங்களின் பாதைகளை காத்துக் கொள்வாயாக. செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள், துன்மார்களும் பூமியிலிருந்து அறுபட்டு போவார்கள், புரோகிதர்கள் அதில் யாரும் வைக்க நிர்மணம் ஆவார்கள்.
போதும். இப்போ வாஸ்து வேத பகுதியில் சுருக்கமாக சொல்லணும்னா, ஞானம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே பிரவேசித்தால் மட்டும்தான் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ளே அனுமதிக்கிறது எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் மிக மிக குறைவு. துன்மார்க்கனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, துன்மார்க்கனுக்கு தேவனுடைய வார்த்தை வாய்ப்பு சமீபமாக இருக்கும், இருதயத்தில் தூரமாக இருக்கும். இருதயத்தில் தூரமாக இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருதயத்தில் அவனுடைய ஆலோசனை இருக்குது. அப்படி இருக்கும்போது தேவனுடைய ஆலோசனையை அவன் ஏற்றுக்கொள்ள
மாட்டான்.
புகழ்வார்கள் பைபிள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி இந்த வசனம் கரெக்டாக வரும், ஒன்றும் மாறாது. துன்மார்க்கன்னா ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தின வசனத்துக்கு துன்மார்க்கம் தான், நீதிமானா அங்கேருந்து ஆரம்பித்தா கடைசி வரைக்கும் நீதிமான்கள் தான். அப்படி தேவனுடைய ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்தால் மட்டும்தான் அது துன்மார்க்கனுடைய வழியையும் ஆலோசனையையும் மாறுபாடுகளையும் எல்லாம் கண்டுபிடிக்கும், இல்லைன்னா துன்மார்க்கனுடைய வழியை கண்டுபிடிக்கவே முடியாது, ஆலோசனையும் கண்டுபிடிக்க முடியாது, துன்மார்க்கனுடைய அடையாளத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. துன்மார்க்கனுடைய ஆலோசனையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு வந்தாச்சுன்னா கரெக்டாக பார்க்கும்போது அடையாளம், அடுத்த வாரம் அந்த டாபிக்கு அடையாளம் பார்த்தாவே தெரிஞ்சிடும். இப்போ பேச்சளவில் தெரிஞ்சாச்சுன்னா ஆலோசனை கேட்டாச்சுன்னா அதுக்கு அடுத்து ஈஸியாக அவனை வந்து அடையாளத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்படியாக துன்மார்க்கன் ஒருத்தர் இருக்கிறான். இந்த துன்மார்க்கனுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, தன் இளவயதின் நியாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவார். இந்த துன்மார்க்கனுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒருத்தர் இருக்கான். யார்? துன்மார்க்க ஆம்பளை வச்சுக்கலாம், துன்மார்க்க ஆம்பளை. இந்த ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ணுறவ ஒருத்தி இருக்கிறா, பரஸ்திரீ. பரஸ்திரீனா அந்நிய சபை, தேவனுடைய வார்த்தைக்கு உடன்படாத, ஆமாம், தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போன சபை. தன் இளவயது நாயகனை விட்டு அப்படின்னா, தான் ரட்சிக்கப்பட்ட போது உடன்படிக்கை செய்த தன்னுடைய ஞான புருஷனான இயேசு கிறிஸ்துவை விட்டு, தான் இளவயது நாயகன். அந்த உடன்படிக்கை எப்பவுமே புதுசாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த இளவயது நாயகன் என்றைக்கும் இளமையாக இருப்பான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தாடி விட்டுட்டார். காரணம் என்னன்னு கேட்டால், என்றைக்கே ரசிக்கப்பட்டான், இன்னைக்கு அவருக்கு வயசாயிடுச்சு. ஆமாம், அந்த மாதிரி நினச்சிட்டேன். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய ரட்சிப்பு என்றைக்கும் புதுசாக இருக்கணும், அனுதினமும் புதுசாக இருக்கணும். நேத்தான உடன்படிக்கை பண்ணின அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த சபை கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை மறந்து தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து, திருமணம் பண்ணும்போது எப்படி உடன்படிக்கை பண்ணுறாங்களோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் உடன்படிக்கை பண்ணுறோம், அந்த உடன்படிக்கையை மறந்து என்ன பண்ணுறா, இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரி. அப்போது தேவனுடைய வார்த்தை அங்கே இருக்காது, கிறிஸ்து அங்கே இருக்க மாட்டார். ரொம்ப ஆசையான நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க. அந்த வார்த்தைகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா வேதத்தில் எங்கேயுமே இருக்காது, அவங்க பேசுகிற பாசையெல்லாம் வார்த்தையெல்லாம் இருக்காது. அப்படி நிறைய சபைகள் இருக்குது. அந்த சம்பக்காரங்கூட பழகி பார்த்தா தான் தெரியும். அதான் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை கேட்கணும், அதன்படி நாம் நடக்கக்கூடாது. பல சபையில் இருக்கிறவங்கிட்ட பல ஆலோசனையை கேட்டோம்னா அவங்க இச்சகமான வார்த்தைகளை பேசுவாங்க. சியோனின் அபிஷேகம் பாங்க, மத்திய ஆகாயத்தில் கல்யாணம் இருந்தும்பாங்க, மைமையான தேவ சபையும் பாங்க, முதல் வரிசையில் இருக்கிற பரிசுத்தவான்கள்ங்கிறாங்க. இப்போ பரிசுத்தவான்கள் கையை வச்சதுக்கப்புறம் நாம் மாற்றக்கூடாதும்பாங்க. இப்படி நிறைய காரியங்களை பேசுவாங்க, உச்சகமான வார்த்தைகள். அந்த சபையிலிருந்து நீ தப்பி வைக்கப்படுவாய். அவருடைய வீடு மரணத்திற்கும் அவருடைய பாதைகள் மருத்துவரிடத்துக்கும் சாகிறது. அவரிடத்தில் போகிறவர் ஒருவனும் திரும்புவதில்லை, ஜீவ பாதையில் வந்து சேருகிறதுமில்லை. தேவனுடைய வார்த்தையை விட்டு நல்ல உச்சகமான வார்த்தையை பேசுகிறாங்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரலோகம் மாதிரி இருக்குன்னு சொல்லி போனாங்கன்னா அது படுபாதாளமாக இருக்கும். அப்படி நிறையா பேர் நிறைய சபையில் மாட்டிட்டு அங்கேயும் இருக்க முடியாமல் வெளியிலையும் வர முடியாமல் குற்றுயிராக நிறைய பேர் தவிக்கிறாங்க. அந்த மாதிரி சபைக்கும் ஆண்டவர் நீதிமான்கள் தப்புவிப்பார், துன்மார்க்குடைய ஆலோசனைக்கும் தப்புவிப்பார். அதனால் தேவன் வந்து துன்மார்க்கரை இந்த பூமியில் நியாயம் தீர்க்கிறார். அப்போ இருதயத்தில் ஞானம் போனால் மட்டும்தான் துன்மார்க்குடைய ஆலோசனையை கண்டுபிடிக்க முடியும். இருதயத்துக்குள்ளே நம்ம ஞானம் போகலைன்னா அவங்க பிரச்சனையில் போய் நாம் மாட்டிக்குவோம். ஒன்று குருந்தியார் 2:12-16 2:12-16 போதும். அப்போ தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுட்டோம்னா நாம் வேதத்தில் இருக்கிற காரியங்களையும் அறிஞ்சிக்கலாம், துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளையும் புகுத்தறிஞ்சிக்கலாம். துன்மார்க்கு எப்படி ஆலோசனை பண்ணுவானா, பூமிக்குரிய காரியங்களை கொண்டு வந்து தேவனுடைய வசனத்து கூட ஒப்பிட்டு இதுவும் ஒன்று தான் அதுவும் ஒன்று தான்பா. ஆனால் நீதிமார் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளை பேசி அவைகளை பிரசங்கம் பண்ணுவாங்க, அவங்கள ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ தேவனுடைய ஆவி இல்லாதவன் மனுஷ ஆவியையும் தேவனுடைய ஆவியையும் கலப்படம் பண்ண பார்ப்பான். அந்த கலப்படத்துலேயே தெரிஞ்சிடும், ஒரு வசனத்துக்கு உதாரணத்துக்கு இன்னொரு வசனத்துக்கு போவான், அந்த 3வது வசனத்துக்கு போக முடியாது. ஏன்னா அங்கே தேவனுடைய ஆவி இருக்குது, அதனுடைய ரகசியம் வேறு. அப்போ மனுஷனுடைய எண்ணத்தில் வியாக்கியானம் பண்ண போனானா ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போக முடியும். அப்படின்னா மனுஷனுடைய ஞானத்தில் அவனுடைய கண் பார்வை கொஞ்ச தூரத்துக்கு தான் தெரியும். ஆனால் தேவனுடைய ஆவியில் வியாக்கியானம் பண்ணும்போது, தேவனுடைய ஆவியில் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானிக்கும் போது அவனுடைய பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கிருந்து பல்லவ ராஜ்யத்தையே பார்க்கலாம், அவ்வளோ தூரத்தில் இருக்கிறது பார்க்கலாம், நட்சத்திரங்களுக்கு அப்புறம் இருக்கிற தேவனுடைய சமூகத்தை இங்கிருந்து பார்க்கலாம். காரணம், தேவனுடைய ஆவி அங்கிருந்து வந்தது. அங்கிருந்து வந்ததுனால அது தேவனுடைய வார்த்தைகளோடு சிந்தித்து தியானித்து நாம் பகுத்தறியும் போது நாம் தேவனுடைய ஆவி வந்த இடத்த இங்கிருந்து பார்க்க முடியும். ஆனால் மனுஷனுடைய ஆவியில் தேவனுடைய வார்த்தைகளை சேர்க்கும்போது அவன் எவ்வளோ தூரம் பார்ப்பான், அங்கேருந்து மீறி போனால் அமெரிக்காவை பார்ப்பான், லண்டனை பார்ப்பான், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. ஏன்னா அது காசை வச்சுட்டு தான் போய் பார்ப்பான். அப்படியாக மனுஷனுடைய ஆவியையும் தேவனுடைய ஆவியையும் அறிந்து கொள்ளும் போது தான் தெரியும் தேவனுடைய ஆவியினுடைய வல்லமை இது, மனுஷனுடைய ஆவியினுடைய வல்லமை இது. ஒரு ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அவன் பேசுகிற வார்த்தையிலிருந்தே நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்படி தேவனுடைய ஆவிகளை எல்லாம் அறிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி தேவனுடைய காரியங்களை மட்டும் அறிஞ்சிருக்கணும்னு தான் உணர முடியும். ஆனால் ஜென்ம சுபாவமான மனுஷன் உண்மையாக தேவனுடைய ஆவியை பெற்றவங்களுக்குள்ள என்னென்ன காரியங்கள் தெரிஞ்சிருக்குதுன்னு அவன் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் தேவனுடைய மனுஷன் துன்மார்க்குடைய இருதயத்தில் இருக்கிறது, அல்லது இவன் சொல்கிற ஆலோசனை எதை எதை கலப்பணம் பண்ணி இருக்கிறான், இவனுடைய இருதயத்தில் என்னென்ன ரகசியங்களை மறைச்சி வச்சுருக்கிறான், இவனுக்கு பின்னால் யார் யார் இருக்கிறா, இவனுடைய பயம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத, அப்படி துன்மார்க்கனுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் நீதிமான் அல்லது தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் இப்படி கண்டுபிடிச்சிட்டான்ட்டு காயினுக்கு தெரியுமா கண்டுபிடிச்சிருக்காங்கன்ட்டு? காயினுக்கு ஒரு நாளையால சிந்திச்சு தியானிக்க முடியல, அவன் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலை, அவன் பாவத்தை பலி செலுத்தலை, அவன் அதில் உறுதியாக இருக்கிறான், நான் இப்படி தான் பலி செலுத்துனேன் அப்படின்னு அவன் பிடிவாதமாக இருக்கான். அதனால் தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே போகாதனால அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவி இல்லை, பகுத்தறிய முடியல. அப்படி தேவனுடைய ஆவி வந்து இதயத்தில் உள்ளே பிரவேசிக்கும் போது அவர்கள் துன்மார்க்குடைய இருதயத்துக்குள்ள என்னென்ன ஆலோசனை வச்சிருக்கிறான், ஏன்னா இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேசும். இந்த வார்த்தையை உள்ள போட்டாச்சுன்னா அங்கே உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும். ஆனால் நீதிமான் கிட்ட துன்மார்க்க வார்த்தையை போட்டு வெளியில் எடுக்க முடியுமா? இவன் காயினு, இவன் இப்படித்தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நீதிமான் அவனை பார்த்து பேச மாட்டான். பேசினாலும் அவனுக்கு அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஜென்ம சுபாவமான மனுஷன் அவனுக்கு கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் மறைச்சி வச்சுருக்கார். ஏன்னா சிந்திச்சு தியானிக்கிறதுனால மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய ரகசியங்கள் புரியும்படியாக வச்சிருக்கிறார். ஆனால் துன்மார்க்க அப்படி இல்லை, சிந்திச்சு தியானிக்காமல் அவன் ஆலோசனை சொல்லும் போதே டக்குன்னு கண்டுபிடிச்சிடான், இவன் இந்த டைப் தான் அப்படின்ட்டு. அதனால் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் மட்டும்தான் துன்மார்க்குடைய ஆலோசனையை கண்டுபிடிக்க முடியும், மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. எரேமியா 8:1-7 போதும். அப்போ இங்கே வந்து துன்மார்க்கனுடைய இருதயத்தில் என்னென்ன ரகசியம் இருக்குங்கிறத ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றார். எப்படி கொண்டு வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, துன்மார்க்க என்ன பண்ணுறானாமா, ஆண்டவர் வந்து காயினுக்கு சொன்ன மாதிரியே இங்கே ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. என்னன்னு, நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழிதப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ, ஆலோசனை எங்கேயும் சொல்கிறார், அதே ஆலோசனைக்கு வருது. இப்போ நீ மனம் திரும்பலாம், இப்போவும் நீ ரசிக்கப்படலாம். அதனால் ஆலோசனை சொல்லும்போது என்ன பண்ணுறான், இந்த ஜனங்கள் என்றைக்கும் வழிதப்பி போகிறதார்கள். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டோம் என்றைக்கும் சும்மா இப்படி போச்சோன்னா அப்படி போறது, அப்படி போச்சோன்னா இப்படி போறது. ஆமா, இப்படி வந்து வணங்கா காலத்துள்ள ஜனங்களாக இருந்து என்னைக்கும் தேவனுடைய வார்த்தை விட்டு வழி விலகி போறதுதான் அவங்க வேலையே. கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். அப்பா எதை உறுதியாக பிடிச்சிருக்கானா? ஆமா, பொய் தான், அவ்வளவு உறுதியாக பிடிச்சிருக்கான். ஜீவன் அதுதான், அதை விட்டா என் ஜீவன் போயிடும். ஆமா, லைஃப் பெல்ட் என்னன்னா கபடம் தான், பொய் தான், உறுதியாக பிடிச்சிருக்கிறான். பிடிச்சிட்டு திரும்ப மாட்டாங்கிறான், இதை விடவே முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கூட்டிட்டு போனார்னா ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனோம். அப்படி பயங்கரமாக இருக்கிறான், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கவனித்து கேட்டேன், அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. உண்மை எவனும் பேச மாட்டேங்கிறான். ஆமாம், எல்லாம் போய் உண்மை ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறான். நான் என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பி நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணி அவங்க தவற சுட்டி காட்டி உணர்த்தினாலும் நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, நான் எல்லாம் நல்லா தத்தம் பண்ணியிருக்கேன். நான் செஞ்ச தப்பை நினச்சி ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்லை, செய்யவே இல்லை அப்படின்ட்டு. அப்பா அவன் யுத்தத்துக்கு போற குதிரை மாதிரி வேகமாக ஓடுறான். அப்பா இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணுட்டு அப்படி ஓடுறான் வேகமாக. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆகாயத்தில் இருக்கிற பறவை எல்லாம் என்ன பண்ண, காலையிலேருந்து போயிட்டு சாயங்காலம் திரும்பி வர நேரத்தை அறியும். ஆனால் இங்க யாருன்னா யூதாவினுடைய ராஜாக்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், அவங்க திரும்பி வர நேரத்தை உணராம அவங்க அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாருடைய எலும்புகளையும், பிரபுக்களுடைய எலும்புகள், இதில் பாருங்க ராஜாக்களுடைய எலும்புகள், ஒன்னா வசனம், பாருங்க ஆசாரியுடைய எலும்பு எடுத்துட்டாரு, தீர்க்க தரிசனுடைய எலும்பு எடுத்துட்டாரு, ராஜாக்களுடைய எலும்பு எடுத்துட்டாரு, பிரபுக்களுடைய எலும்பு எங்க சுடுகாட்டிலிருந்து எடுத்திருக்காரு. அப்படின்னா அவன் இருதயத்துல என்னென்ன மறைச்சு வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத அங்க இருதயத்திலிருந்து எடுக்கிறாரு. இப்ப வெளியில வருது, எவ்வளவு அக்கிரமமான ஆளு அப்படிங்கிறத இவங்களுடைய சிந்தனை என்ன அப்படிங்கிறது வெளியில கொண்டு எங்க வைக்கிறாரு? பரப்பி வச்சிட்டாரு. எங்க வச்சிட்டாரு? பாருங்க, எங்கன்னா சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு முன்பாக பரப்பி வச்சிட்டாரு மேல. ஆனா அந்த வசனத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவர்கள் நேசித்ததும் எதை நேசிச்சிருக்கிறான்? அவன் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றினதும் நாடினதும் பணிந்து கொண்டது எத்தனைதான், அஞ்சு காரியம் சொல்றதுக்கு. அஞ்சு காரியம் வருது. எப்படி எப்படி நேசிச்சான்? அப்ப அஞ்சுக்கும் அஞ்சு அர்த்தம் வரணும், இல்ல ரெண்டு அர்த்தமா வந்திருக்கணும். அது ஆசாரியம் போய் எப்படி சூரியனை கும்பிட்டுருப்பான்? அப்ப ஆசாரியம் தீர்க்க தரிசிக்கு அங்க போயிருக்கிறான். என்ன அர்த்தம் பாருங்க, அஞ்சு விதமான காரியத்தை ஆண்டவர் எழுதியிருக்காரு. ஒன்று எழுத்தின்படி சூரியன், அது நல்லா தெரியும். எங்க பிரேத குழியிலிருந்து மேலே வந்தாச்சுன்னா, வெளிச்சத்துக்கு வந்தாச்சுன்னா ஒன்று சூரியன் வச்சு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒன்று எழுத்தின்படியான சூரியன், சந்திர நட்சத்திரங்கள், மற்றதெல்லாம் ஆவிக்குரியபடி. ஆவிக்குரியபடி என்னன்னா நேசித்ததும் நாம் சேமித்ததும் பணிந்து கொண்டதும். அப்ப எவ்வளோ நாலு காரியம் வருது, நேசிக்கிறது, சேமிக்கிறது, பின்பற்றினது, நாடினது, பணிந்து கொண்டது, அஞ்சு வருது. அஞ்சே பின்பற்றியிருக்காங்க. இப்போ உண்மையாக ஆறாவது உண்மையாக வெளிச்சத்துக்கே வந்துடுச்சு. அப்போ அஞ்சு விதமான காரியங்களை பின்பற்றி இருக்காங்க. ஆவிக்குரிய நிலமையில் நம்ம மூணு தூதனுகள் தூப்ப கலசத்தை அதில் ஊற்றும் போது மூணில் ஒரு பங்கு சூரியன் அழிஞ்சு போச்சு, மூணில் ஒரு பங்கு சந்திரன் கருகி போச்சு, மூணில் ஒரு பங்கு நட்சத்திரம் கருகி போச்சு. அந்த வரிசையில் இருக்கிறவங்கள இந்த மாதிரியான ஜனங்களும் இருக்காங்க. அதனால தான் மூணில் ஒன்று மூணில் ஒன்று. ஏன்னா உண்மையாக சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை போல இருக்கிறவங்களும் இருக்காங்க, பொய்யாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால தான் மூணில் ஒன்று மூணில் ஒன்றுன்னு ஆண்டவர் வந்து நியாயத்திற்கு கொடுத்தார். இப்போ நேசித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளும் ஒரு ஸ்டாராக மாறணும். நம்மளும் ஒரு ஸ்டாராக மாறணும், அப்படியே மின்னி பிரகாசிக்கணும். அப்படியே கேட்டால் சொல்லணும், அப்படியே பளிச்சுன்னு தெரியணும். பத்து கார் போச்சுன்னா நம்ம கார் தனியாக தெரியணும். சூரியனை போல பிரகாசிக்கணும், சந்திரனை போல பிரகாசிக்கணும்னு நினைச்சவனுடைய கதையெல்லாம் இப்போ பூமிக்கு மேலே வருது. தெரியும். இப்போ அந்த மாதிரி நேசித்தது, சேவித்தது, பின்பற்றினது, நாடினதும், பணிந்து கொண்டதுமான அநேகருடைய காரியங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்கு. நான் பெரிய ஸ்டார் ஆகணும், சூரியனை போல பிரகாசிக்கணும், நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கணும், சந்திரனை போல பிரகாசிக்கணும்னு சொன்னவங்களுடைய கதை எங்க இருக்கு? இதெல்லாம் ஜெயிலுக்குள்ள வாசம் பண்றாங்க. வாரி அடக்கம் பண்ணுவார் இல்லை, சொத்து சேர்த்து வச்ச சொத்தை கணக்கு போடுறது காலம் இல்லை, எல்லாம் வாட்ச்மேன் சாப்பிட்றான். நிறைய ஸ்டார்கள் வந்து சூரியனை போல சந்திரனை போல பிரகாசிக்கணும்ட்டு 25-30 வருஷம் திட்டம் போட்டு என்னென்னமோ பண்ணி இப்போ எங்கே பிரகாசிக்கிறாங்க? ஜெயிலுக்குள்ளேருந்து பிரகாசிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஆரம்ப கால வரலாறு இந்த பூமியிலே ஆண்டவர் எடுத்து காமிக்கிறாரு. அப்போ உலக பிரகாரமான மனுஷனுக்கு எப்படி செஞ்சார்னா ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்மளும் பெரிய ஸ்டார் ஆகணும், நம்மளும் வந்து சூரியனை போல பிரகாசிக்கணும், நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கணும்ட்டு தேவனுடைய வார்த்தையை விட்டு உலக பிரகாரமான காரியங்களை பின்பற்றி போகும்போது அவங்களுடைய ரகசியத்தை ஆண்டவர் எல்லாத்துக்கும் முன்பாக வெளிப்படுத்துகிறார். நேசித்தது, சேவித்தது என்னன்னா அதுவும் அதே தான். பின்பற்றினது, நாடினது, பணிந்து கொண்டது, எல்லா சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களை போல மாறணும்னா என்ன வேணும்னா பணம் இருந்தால் போதும். பணம் இருந்தால் எப்படி மாறலாம்? பணம் பாதாள வரைக்கும் போகுங்கிறாங்க. அப்படி வந்து பணத்தை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எங்கெங்க அனுப்பி என்னென்ன காரியத்தை சாதிச்சு வச்சாங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம், கேட்குறோம், எல்லாம் உள்ளே இருக்கிறான். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு சூரியனை போல பிரகாசிக்கணும், நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கணும், சந்திரனை போல பிரகாசிக்கணும்னு சொல்லலாம். அவங்களுடைய எல்லா கதையும் ஆண்டவர் துன்மார்க்குடைய ஆலோசனையை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறார், பருப்பு வைக்கிறாரு. இது எல்லாத்துக்கும் தெரிய போகுது. ஓஹோ, சூரியனை போல சந்திரனை போல இவ்வளவு பிரகாசிச்சு இருந்தது, இந்த காரணத்தை வச்சுதானா பிரகாசிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய எம்எல்ஏவும் எம்பியும் பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போடுறான். பாவம், அந்த மாதிரி ஆகிப்போச்சு கெதிகேடு. ஏன்னா சூரியனை போல பிரகாசிச்சவங்க தான். அப்போ அவங்களுடைய பின்னால் வந்து என்னென்ன காரணத்தை வச்சு சூரியன் சந்திரனை போல பிரகாசிக்காங்கிறது இப்போ நம்மளுக்கு தெரியுது. அந்த மாதிரி தேவனுடைய ஜனங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு உலகத்தை பின்பற்றி பெரிய விஐபி ஆகணும்னு சொல்லி நினச்சவங்களுடைய எல்லா கதையும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. வந்துட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது. அதெல்லாம் ஒன்று பார்ப்போம், பாக்கி இருக்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா டைம் ஆகிட்ட போகுது, கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் முடிக்கிறோம். யோபு 22:13-18 வரை. துன்மார்களுடைய ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக. அப்போ யோபு என்ன பண்ணுறான், அதை கேட்டிருக்கிறான். கேட்டதுனால தான் இது மாதிரி நான் செய்ய மாட்டேன். என்ன சொல்கிறான் நம்ம துன்மார்க்க, தேவன் எப்படி அறிவா? அந்தகாரத்தில் அந்தகாரத்துக்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாய விசாரிக்க கூடுமோ? எவ்வளோ தூரத்தில் இருக்கார் அவர், வந்து எங்கே நம்மளை நியாயம் விசாரிக்க முடியும்? அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவாக இருக்கிறது. எத்தனை மேகத்தை தாண்டி அவர் இருக்கார், அவர் எப்படி நம்மளை கண்டுபிடிக்க முடியும்? அப்புறம் சொல்கிறான், பரமண்டலங்களில் சக்கரங்களில் அவர் உள்ளாவுகிறார். அப்புறம் சொல்கிறான், அவர் அங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்காரு, நம்மளை போய் எங்கே பார்க்க முடியும்? ஆனால் இவனுக்கு இந்த ஆத்மாவை கொடுத்தது ஆண்டவர் தாங்கிறத மறந்துட்டான். ரத்தம் நல்லா சுறுசுறுப்பாக ஓடும்போது எல்லாம் நம்மளால தான் ஆனது நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் இவனுக்கு ஆத்மாவை கொடுத்தவர் அவர் அங்கே இருக்கார். இவன் என்ன செய்யணும்னு என்ன செய்வான்னு பார்க்கலான்னு உனக்கு கொஞ்ச நாளைக்கு விட்டுருக்காரு. மனுஷன் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறானே, அதுக்கு கண்ட்ரோல் கவர்மெண்ட் விட்டுருக்குறாரு. ஆப்பன்னா இவன் என்ன பண்ணாலும் யூஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி காரு பைக்குக்கும் அந்த மாதிரி கண்ட்ரோல் வந்து மனுஷனுடைய கண்ட்ரோல் கையில் வந்துடுச்சு. ஏன்னா கார் திருடிட்டு போனானா இங்கே கண்ட்ரோல் பண்ணால் அது ஆஃப் ஆகிடும், அவ்வளோதான். பைக்கை திருடிட்டு போனானா காரன்னு சொல்லிட்டு ஒன்று ஆஃப் பண்ணி தான் போதும், 100 அடி போய் வண்டி அங்கே நிற்கும், அதுக்கு மேலே அவனால் ஓட்ட முடியாது. அப்போ மனுஷனுக்கு இந்த அளவுக்கு ஞானம் இருக்கும்போது, இவ்வளோ மனுஷர்கள உருவாக்கி ஆண்டவர் விட்டுருக்கும் போது, இவனை ஒவ்வொருத்தரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவருக்கு முடியும். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், ஆண்டவருக்கு தெரியாது, மேகத்தை மறைச்சிட்டு இருக்குது, அவர் பரமண்டலத்தை விளாவிட்டு இருக்காரு, அப்படி இப்படின்னு சொல்லும்போது யோபு என்ன சொல்கிறான், அக்கிரம மாந்தார் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தாயோ? உனக்கு முன்னால் வந்து எத்தனையோ பேர் இருந்த அந்த மாதிரி இருந்து வீணாக போனவன் எத்தனையோ பேர் இருக்கிறான், அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீ பார்த்தியா? காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள். அப்படின்னா எவனும் பூரணமாக வாழலை, எல்லாம் பாதி வயசுலேயே போனவனுக்கு தான். ஆ அப்படின்னா அவன் அஸ்திபாரத்தில்னா அவன் என்னென்ன நினப்பு நினச்சிருந்தானா எல்லா நினைப்பும் அழஞ்சு போச்சு, ஒன்றுமில்லாமல் ஆகிப்போச்சு. இன்றைக்கி அநேகம் பேர் தேவனுடைய வார்த்தையை விட்டு போட்டு தங்களாக ஒரு உபதாசம் உருவாக்கி இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த எல்லா உபதாசம் அழிஞ்சு போய் அந்த சபையினுடைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதான் அஸ்திபாரங்கிறது, அது வெளிப்பட்டிருக்குது. காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள். தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையினால் நிலப்பி இருந்தாலும் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, ஆனால் என்ன
பண்ணுறான்,
எங்களை விட்டு விலகிறோம். ஆமாம் எல்லாம் நாங்கள் சம்பாதிச்சது, அவர் என்னத்தை பண்ணி கொடுக்க முடியும்? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தான் அந்த வீடுகள் ஆசீர்வச்சிருக்கேங்கிறாரு. யோபு சொல்கிறான், தேவன் அவர்களை நன்மையினால் நிரப்பி இருந்தாலும் அவங்க அதை உணராமல் நாங்கள் சம்பாதிச்சது, எங்கள் கையின் பலத்தினால் அதை செஞ்சோம், தேவனால் என்ன ஆகும்? அதனால் ஆண்டவர் எங்களை விட்டு விலகி இருந்தாரோ, நாங்களே எல்லாமே பார்த்துக்குவோம். ஆமாம் அப்படி வந்து ஆலோசனை சொல்லும்போது கேட்டுட்டு ஞானம் எல்லாம் விலகி போயிடுவான். அவனை மாதிரி சேர்ந்து நம்மளும் ஆண்டோம்னா ஆண்டவர் நம்ம இங்கிருந்து அங்கே போகிறதுக்குள்ளே நம்ம சுவாசத்தை எடுத்துடுவார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களுக்கும் தெரியும், தேவன் தான் என்னை உண்டாக்கியிருக்காரு, அவர் தான் எனக்கு சுவாசத்தை கொடுத்துருக்காரு, அவர் தான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. இப்போ கஷ்டம் வந்தாலும் இந்த கஷ்டத்துலேருந்து அவர்னால் விடுதலை ஆக்க முடியும், பணத்துக்காக வந்து துன்மார்க்கம் சொல்கிறத கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமானுக்கு தெரியும். அதனால் திருமாலுக்குடைய ஆலோசனை கேட்டுட்டு அதன்படி நடக்காமல் விலகி இருக்கணும். இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிப்போம், யோபு 21:14-16 வரை. துன்மார்க்கு என்ன சொல்றான் பாருக்கா, எங்களை விட்டு விலகிறோம், நாங்க உம்முடைய வழி அறியுன்னு எங்களுக்கு விருப்பம் இல்லை. சர்வல்லரை நாம் சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் பண்ண, எல்லாம் நான் பிஸ்னஸ் பண்ணி தான் சம்பாதிச்சது, நான் உட்காந்து யோசனை பண்ணி இது என்ன நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு ராத்திரியும் பகலும் உட்காந்து யோசனை பண்ணி தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு நான் சம்பாதிச்சிருக்கிறேன். எனக்கு அவனை தெரியும், இவனை தெரியும், இவனை தெரியும், இந்த மினிஸ்டர் தெரியும், அந்த மினிஸ்டர் தெரியும், அப்படி இப்படி வந்து இப்படி வாங்கி இப்படி போத்து இப்படி கை மாற்றி இப்படி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி தான் நான் சம்பாதிச்சிருக்கிறேன், அவருக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனுஷன் அவனையே கணக்கு போட்டுட்டு இருக்கிறான். உடன்படிக்கைவர்கள்ருவாங்க வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் ஆண்டவர் மறந்துடுவாங்க, அப்புறம் ஆண்டவர் நோக்கி போடுவாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது, சிறைச்சாலையில் இருக்கும்போது, ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், கேட்காத மாதிரி திருப்பிக்குவார். ஆனால் நீதிமன்றங்கள் கூப்பிடுறதுக்கு ஆண்டவருடைய செவி திறந்தே இருக்கும், துன்மார்க்கம் கூப்பிட்டானா அதில் எங்கேயே பார்த்து கொடுப்பார். அதான் ஆண்டவர் பல இடத்துல சொல்கிறார், அவர்கள் ஆபத்தில் என்ன நோக்கி கூப்பிடுவார்கள் நானும் கேளாது இருப்பேன், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன்ட்டார். இப்படி வந்து இருக்கும்போது எப்படித்தான் வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மனுஷனுக்கு கிடைக்கும். அப்படியாக துன்மார்க்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் கவனிக்க மாட்டார். நீதிமான்கள் என்ன நினைக்கிறாங்களோ திறந்திருக்கும், அது உடனே வரும். நீதிமானுக்கு விரும்பினது கொடுக்கப்படும். அப்படியாக இன்னைக்கு துன்மார்க்க நிறைய திட்டங்களை போட்டுட்டு போயிட்டு இருக்கிறான், ஆனால் அவன் வாழ்வு அவன் கையில் இருக்காது. இப்போ துன்மார்க்குடைய ஆலோசனை இன்னைக்கு இவ்வளவு பார்த்தோம், அடுத்த வாரம் துன்மார்க்குடைய ஆலோசனை கொஞ்சம் இருக்குது, அவனுடைய அடையாளம் கொஞ்சம் இருக்குது. அடையாளம் பார்த்தாச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அவனை விட்டு விலகிதான் இருப்பீங்க. இந்த அடையாளத்தோட போவான், அங்கே பலிபீடத்துக்கிட்ட போனால் மாட்டிக்குவான். அதனால் துன்மார்க்குடைய ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நற்கிரியை செய்யும்போது, ஊழியம் செய்யும்போது அநேக காரியங்கள் ஆபேலுடைய வேஷத்தில் வந்து இது இப்படியாக்கும், இது இப்படியாக்கும், அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொன்னான்னா அதை நாம் கேட்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து, கர்த்தருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து, கர்த்தருக்கு பயந்து நாம் நன்மை செய்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா அந்த ஆசீர்வாதத்தில் தீமை இருக்காது. துன்மார்க்க நிறைய ஆசீர்வாதம் அவனுக்கு வரும், ஆனால் பாதி வயதில் போயிடுவான், அந்த ஆசீர்வாதத்தில் நிறைய சாபமும் வந்துடும். அப்படி சாபம் இல்லாத ஆசீர்வாதங்களை பெரும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.